சகரியா தீர்க்கதரிசனம் ஒன்பதாம் அதிகாரம் 13வது வசனத்தை நாம் வாசிக்கலாம். சகரியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 9வது அதிகாரம் 13வது வசனம்.
நான் எனக்கென்று யூதாவை நானேற்றி
எப்பிராயிமிலே
வில்லை விளக்கி
சியோனே
உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன்.
இங்கே பார்க்கும் பொழுது ஆண்டவராகிய கர்த்தர் அருமையான ஒரு வாக்குத்தத்த வசனத்தை நமக்கு வைத்திருக்கிறார். நான் எனக்கென்று யூதாவே நானேற்றி எப்ராயிமிலே வில்லை நிரப்பி சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, இங்கேதான் வாக்குத்தத்த வார்த்தை, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற காரியம் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். பட்டயம் என்பது சத்துருக்களை வீழ்த்துவதற்கு பயன்படுத்தப்படுகிற ஒரு ஆயுதம். ஒரு யுத்தத்தில் எடுத்துக்கொண்டால் பட்டயம் மிகவும் முக்கியம். பட்டயத்தின் மூலமாக சத்துருக்களை வெட்டி வீழ்த்துகிறார்கள். அதிலும் இங்கே ஆண்டவர் நமக்கு சொல்லுகிற ஒரு காரியம், சாதாரணமாக பட்டயம் என்று சொல்லாமல் உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன் அப்படிங்கிறார். இதுதான் முக்கியம். ஒரு பட்டயம் அது ஒரு நல்ல ஆயுதம்தான், ஆனால் அது யாருடைய கரத்தில் இருக்கிறது என்பது அதைவிட ரொம்ப முக்கியம். ஒரு பட்டயம் ஒரு சாதாரணமான ஒரு மனுஷனுடைய கரத்தில் இருக்கும் பொழுது அதனுடைய வேல்யூ ரொம்ப குறைவு. ஆனால் அதே பட்டயமானது ஒரு பராக்கிரமசாலி திறமைசாலியினுடைய கரத்தில் இருக்கும் பொழுது அந்த பட்டயத்தினுடைய வேல்யூ மிகவும் அதிகம், அதனுடைய செயல்பாடானது மிகவும் பெரியதாயிருக்கும். ஆகையினாலே கர்த்தர் இன்றைக்கு நம்மை பார்த்து சொல்லுகிறார், நம் ஒவ்வொருவரையும் பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக கர்த்தர் ஒரு வல்லமையான ஆயுதமாக எடுத்து பயன்படுத்துவேன், நடத்துவேன் என்று கர்த்தர் வாக்கு கொடுக்கிறார். அல்லேலூயா. கவனிக்கணும், பராக்கிரமசாலியின் பட்டயம். நான் யார், நீங்க யாருன்னு கேட்ட நீங்க சொல்ல, நான் யாரு, பராக்கிரமசாலியின் பட்டயம் நான். ஆமென். நான் ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயம். அதுதான் ஆண்டவர் நம்மை குறித்து வைத்திருக்கிறது. என்றைக்குமே நம்முடைய வாழ்க்கையில் ஏன் இந்த வாக்குத்தத்த வசனங்களை கவனிக்கிறோம் என்றால், அதை கவனிக்க வேண்டிய விதத்தில் கவனித்து புரிந்து கொள்ள வேண்டிய விதத்தில் புரிந்து கொள்ளணும். நமக்கு சில எண்ணங்கள் இருக்கும். நான் பழைய வருஷ ஆராதனையிலே சில காரியத்தை சொன்னேன். நம்மை குறித்து நமக்கு ஒரு இமேஜ் இருக்கும். அந்த இமேஜ் உண்மையானதல்ல. நம்மை குறித்து நமக்கு இருக்கிற எண்ணங்கள் அது உண்மையானது கிடையாது. அது சுற்றிலும் இருக்கிற சூழ்நிலைகளின் அடிப்படையில் அல்லது நமக்கு ஏற்படுகிற வெற்றி தோல்விகளின் அடிப்படையில் நமக்குள் ஒரு எண்ணம் உருவாகி இருக்கும். அது உண்மையானது கிடையாது. அதே போல நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்களுக்கு ஒரு இமேஜ் இருக்கும் நம்மளை பத்தி, அதுவும் உண்மையானது கிடையாது. சில சொல்லுவாங்க, நீ ஒன்னுத்துக்கு லாய்க்கில்ல, உன்னால என்னத்தை பண்ண முடியும், நீ சரி கிடையாது, நீ என்னத்தை சாதிக்க போற, நீ உருப்பிட மாட்ட, நீ ஒன்னுத்துக்கு லாய்க்கில்ல, உனக்கு இதுக்கு மேல ஒன்றும் பண்ண முடியாது, இப்படியே சொல்லி வைத்திருப்பார்கள். இதுவும் உண்மை கிடையாது. ஆண்டவர் தம்முடைய வார்த்தையில் நம்மை குறித்து என்ன சொல்லுகிறாரோ அது மாத்திரம்தான் உண்மையே தவிர, நம்மை குறித்து நாம நினைக்கிறதும் உண்மை கிடையாது, நம்மை சுற்றிலும் இருக்கிறவர்கள் நம்மை குறித்து சொல்லுவதும் உண்மை கிடையாது. நம்முடைய ஆண்டவர் நம்மை குறித்து வேதத்தில் சொல்லியிருக்கிற வார்த்தைகள் மாத்திரம்தான் உண்மை, அது மாத்திரம்தான் சத்தியம். ஆமேன். அதனால நான் என்னத்தை பண்ணுவேன் நீங்க நினைச்சீங்கன்னா அதை மறந்துடுங்க. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி என் பட்டயம் என்கிறாரு. ஆமேன். உங்களை சுத்தி இருக்கிறவங்க என்ன பேசுறாங்களோ காதல வாங்கிக்காதீங்க, அதெல்லாம் உண்மை கிடையாது. ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலியின் கரத்தில் இருக்கிற பட்டயம். இப்போ இந்த சென்ஸ் நமக்கு வரணும். ஏன்னா இதை குறித்து சொல்லும் பொழுது வேதத்திலே பல காரியங்கள் இருக்கிறது. வேதத்திலே பராக்கிரமசாலிகளாக குறிக்கப்பட்டவர்கள் ஒரு சிலர் இருக்கிறாங்க. இவர்களை கர்த்தர் பராக்கிரமசாலிங்கிறார். அப்படி பராக்கிரமசாலிகளாக குறிக்கப்பட்டவர்கள் சிலர் இருக்கிறாங்க, பலத்த பராக்கிரமசாலிகள் என்று சொல்லப்பட்டவர்கள் இருக்கிறாங்க. இப்படியெல்லாம் ஒரு சிலருடைய காரியங்கள் இருக்கிறது. ஆனால் ஆண்டவர் ஒரு நபரை நேரடியாகவே நீ ஒரு பராக்கிரமசாலின்னு மென்ஷன் பண்ணார். ஒரு நபர், அந்த நபரை கொஞ்சம் நான் காட்டிட்டு அதன் பிறகு அடுத்த லெவல் என்னன்றதை உங்களுக்கு நான் காண்பிக்க விரும்புகிறேன். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். நியாயாதிபதிகளின் புஸ்தகத்திலே 6:11-12 ரெண்டு வசனங்களை வாசிக்கலாம்.
அதற்கு பின்பு
கர்த்தருடைய தூதரானவர் வந்து
அபியேசீரனான யோவாசின் ஊராகிய ஒப்ராவில் இருக்கும் ஒரு கர்வாலி மரத்தின் கீழ் உட்கார்ந்தார். அப்பொழுது அவனுடைய குமாரன்
கிதியோன்
கோதுமையை மீதியானியருடைய கைக்கு தப்புவிக்கிறதற்காக ஆலைக்கு சமீபமாய் அதை போரடித்தான். கர்த்தருடைய தூதரானவர் அவனுக்கு தரிசனமாகி
பராக்கிரமசாலியே
கர்த்தர் உன்னோடே இருக்கிறார் என்றார்.
இங்கே பார்க்கும் பொழுது கிதியோன் என்ற ஒரு மனுஷன், இந்த காலகட்டம் மிகவும் கொடியது. இஸ்ரவேல் ஜனங்கள் நியாயாதிபதிகளின் இந்த காலகட்டத்திலே மீதியானியர்கள் என்று சொல்லப்படுகிற ஒரு கொடூர ஜனங்களின் கையிலே இவர்கள் ஒப்புக் கொடுக்கப்பட்டிருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே இந்த மீதியானியர்கள் அடிக்கடி இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் மேல் வருவார்கள். இவர்களுடைய விளைச்சல்கள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இவருடைய ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் கொள்ளையடிச்சுட்டு போயிடுவாங்க. இப்படியே நடக்கும். ஆகையினாலே ஜனங்கள் அன்றைக்கு அந்த மீதியானியர்களை கண்டு பயந்து நடுங்கிட்டு இருந்தார்கள். அந்த சூழ்நிலையில் இருந்த எல்லாருக்கும் ஒரு இன்பீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் இருந்துச்சு. பயந்து நடுங்கி நம்ம ஒண்ணுமே இல்லை என்ற ஒரு உணர்வில் இருந்தாங்க. அப்படிப்பட்ட சூழ்நிலையிலே இந்த கிதியோன் என்று சொல்லப்படுகிற மனுஷன் ஆலைக்கு பக்கத்திலே உட்கார்ந்து அவன் போரடிச்சிருந்தான். ஏன்னா ஒருவேளை மீதியானைகள் வருகிறார்கள் என்று கேள்விப்பட்டால் உடனே கொண்டு போய் அதை சேஃபா ஒழிச்சு வச்சிடலான்னு சொல்லி அவன் ஆலைக்கு அருகிலே இருந்து அவன் போரடித்துக் கொண்டிருக்கிறான். அந்த நேரத்தில் எதிர்பாராமல் ஒன்று நடக்குது. கர்த்தருடைய தூதரானவர் என்றால் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். தூதன் என்பது வேறு, தூதரானவர் என்று வேதத்திலே குறிப்பிடுகிற இடத்திலெல்லாம் அது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். ஆனால் பழைய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு என்ற நாமம் அறிவிக்கப்படாத காரணத்தினாலே அந்த பெயர் சொல்லப்படலையே தவிர அந்த தூதரானவர் என்பது இயேசு கிறிஸ்துவை குறிக்கும். அவரே அந்த இடத்தில் நேரடியாய் வந்து இறங்கி நிற்கிறார். அவனை பார்த்து சொல்றார், பராக்கிரமசாலியே கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார். ஆண்டவரே சொல்றார், பராக்கிரமசாலி, நீ ஒரு பராக்கிரமசாலிங்கிறார். ஆனா அவனும் பயந்து போய் போரடிச்சு உட்கார்ந்துக்கிறான். பயந்து இருக்கிறவனை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ பராக்கிரமசாலி. இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்மளும் கூட சில நேரத்தில் பயந்து உட்கார்ந்துருக்கிறோம். பயந்து உட்கார்ந்துருக்கிற ஆளை பார்த்து ஆண்டவர் சொல்வார், நீ பராக்கிரமசாலி. நம்பவே முடியாது, கேட்கிற நபருக்கே நம்ப முடியாது. நானே பயந்துட்டு இருக்கிறேன், என்ன பார்த்து பராக்கிரமசாலிங்கிறாரு. இவன் பயந்து அந்த இடத்துல அவன் போரழித்துக் கொண்டிருக்கிறான். அவனை பார்த்து திடீர்னு ஆண்டவர் வந்து சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலிங்கிறார். அதுக்கு அவன் கொடுக்கிற ரிப்ளை பாருங்க, 15 வாசிக்க.
அதற்கு அவன் ஆண்டவரே, நான் இஸ்ரவேலை எதினாலே ரட்சிப்பேன்.
இதோ
மனாசேயில்
என் குடும்பம் மிகவும் எளியது.
என் தகப்பன் வீட்டில் நான் எல்லாரிலும் சிறியவன் என்றான்.
அவன் கொடுத்த ரிப்ளை பாத்தீங்களா? கர்த்தர் சொல்றார், நீ ஒரு பராக்கிரமசாலிங்கிறாரு. ஆனா அவன் கொடுக்கிற ரிப்ளை பாருங்க, அவ்வளவு ஒரு நெகட்டிவான தாட்ல ரிப்ளை கொடுக்கிறான். அந்த அளவுக்கு அவன் ஒரு சோர்ந்த ஒரு உள்ளத்தில் இருக்கிறான். என் குடும்பம் ரொம்ப எளிமையான குடும்பம், ரொம்ப சிம்பிள் ஃபேமிலி, நாங்க எந்த ஒரு காரியம் எங்களுக்கு மேன்மை கிடையாது எங்க குடும்பத்துக்கு. அடுத்தபடி சொன்னா அந்த குடும்பத்திலையும் நான் ரொம்ப சின்னவன், என்னை யாருமே ஒரு பொருட்டாவே நினைக்க மாட்டாங்க, அப்படிப்பட்ட ஆள் நான். இப்படிப்பட்ட என்ன பார்த்தா பராக்கிரமசாலின்னு சொல்றீங்கன்னு அவன் தடுமாறி நினைக்கிறான். இன்னைக்கு சொல்ற உங்களுடைய வாழ்க்கையில் உங்களுடைய குடும்பம் ஒரு எந்த பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு சாதாரண குடும்பமா இருக்கலாம். குடும்ப பேக்ரவுண்ட் உங்களுக்கு பெருசா ஒண்ணு சொல்லிக்கிற மாதிரி ஒண்ணு இல்லாம இருக்கலாம். அந்த குடும்பத்திலையும் நீங்க வந்து ஒரு பொருட்படுத்த முடியாத சாதாரண ஒரு ஆளா இருக்கலாம். ஆனா ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. ஆமென். அப்படிப்பட்ட ஆளையும் பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, நீ ஒரு பராக்கிரமசாலி. இப்ப நம்ம வாழ்க்கையில பார்க்கணும், ஆண்டவருடைய பார்வை ஒரு நபரை எப்படி பார்க்கிறதோ அந்த நபரை அப்படியே ஆண்டவர் மாற்றி விடுவார். ஆமென். அதான் உண்மை. ஆண்டவர் ஒரு நபரை எப்படி பார்க்கிறாரோ அதுதான் உண்மைன்னு சொன்னேன். அப்ப அவர் எப்படி ஒரு நபரை பார்க்கிறாரோ அந்த நபரை அப்படியே அவரால் மாற்ற முடியும். அவன் எப்படிப்பட்ட நிலைமையில் இருந்தாலும், எப்படிப்பட்ட சூழ்நிலையில் அவன் காரியம் இருந்தாலும், அந்த நபரை எப்படியும் மாற்றுவதற்கு ஆண்டவரால் முடியும். இதை கண்டிப்பா மாற்ற முடியும். அப்ப இந்த இடத்துல ஆண்டவர் அவனை பார்த்து சொல்ற, நீ பராக்கிரமசாலின்றார். ஆனால் அவனோ அந்த குடும்பம் ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்தவுடன் அதிலும் ஒரு சிறியவனான, யாராலும் பொருட்படுத்தாத ஒரு சாதாரண அற்பமா எண்ணப்பட்ட ஒரு நபராயிருந்தான். அவனை பார்த்து ஆண்டவர் பராக்கிரமசாலிங்கிறார். இப்ப பார்க்கணும், ஆண்டவர் நம்மளை பராக்கிரமசாலிங்கிறார். பராக்கிரமசாலியின் கரத்தில் இருக்கிற ஒரு பட்டயங்கிறார் இல்ல, அவருடைய கரத்தில் இருக்கிற ஒரு பட்டயமாக நம்மளை பார்க்கிறார். இப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, மறுபடியும் தலைப்போசனத்துக்கு வாங்க. எதுக்காக, எந்த பேக்ரவுண்ட்ல ஆண்டவர் இதை சொல்றார், எந்த ஆங்கிள் இதை சொல்றாருன்னு நம்ம கவனிக்கணும். மறுபடியும் இந்த தலைப்போசனத்தை வாசிக்கலாம். சகரியா 9:13 வாசிப்போம், மீண்டும் வாசிப்போம்.
நான்
எனக்கென்று யூதாவை நானேற்றி,
எப்ராயிமிலே
வில்லை நிரப்பி,
சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி.
நல்லா கவனிக்கணும், சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி,
உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன்,
பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இந்த இடத்துல ஆண்டவர் வந்து பராக்கிரமசாலியின் பட்டய ஒப்பாகுவேன் என்று சொல்லுகிற ஆண்டவர் இதை எந்த ஆங்கிள் இந்த காரியத்தை கொண்டு வரார்னு பாத்தீங்கன்னா, சியோனே உன் புத்திரரை கிரேக்கு தேச புத்திரருக்கு விரோதமாக எழுப்பி, அந்த இடத்துல தான் உன்னை நான் பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக மாத்துவேங்கிறார். இங்கே சியோன், கிரேக்கு ரெண்டு வருது. சியோன் என்பது என்ன? தேவ ஜனங்களை குறிக்கும். தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள், கர்த்தரை ஆராதிக்கிறவர்கள், இவங்க தான் சியோன். கிரேக்கு தேசம் என்பது எதை குறிக்கும்? புறஜாதி ஜனங்களை குறிக்கும். புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்களை குறிக்கும். கிரேக்கு என்பது புறஜாதிகள், ஆண்டவரை அறியாதவர்கள். இப்ப இந்த இடத்துல ஆண்டவர் சொல்றாரு, சியோனே நம்மளை பார்த்து சொல்றாரு, உன்னை கிரேக்கு தேசமாகிய புறஜாதி ஜனங்களுக்கு முன்பதாக உன்னை ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல உன்னை நான் என் கரத்தில் நான் எடுக்கப் போகிறேங்கிறார். அல்லேலூயா. ஆண்டவர் எடுப்பதற்கான நோக்கம் என்ன? புறஜாதி ஜனங்களை சந்திக்கும்படியாக, புறஜாதி ஜனங்களை மீட்கும்படியாக. கர்த்தர் நம்மை சாதாரணமாக அல்ல, ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயம் எவ்வளவு வல்லமை பொருந்தினதாக இருக்குமோ, எவ்வளவு தூரம் அது அதிகாரத்தோடு செயல்படுமோ, அந்த விதத்திலே ஆண்டவர் நம்மை செயல்படுத்த போகிறேன்னு ஆண்டவர் சொல்றார். இன்றைக்கு இந்த புதிய வருஷத்தில் நம்ம புரிந்து கொள்ள வேண்டும், ஆண்டவருடைய தரிசனத்தில் நம்ம ஃப்ளோ ஆக போறோம், ஆண்டவருடைய திட்டத்துக்குள்ள நம்ம கடந்து போக போறோம். அதற்கு கர்த்தர் நமக்கு எப்படியெல்லாம் பாதைகளை வைத்திருக்கிறார், அதற்கு நம்ம கமிட் பண்ணி கொண்டு போகும் பொழுது கர்த்தர் நிச்சயமாகவே சொல்றேன், நீங்க ஒரு சாதாரணமான நபராயிருக்கலாம். கிதியோன் சொன்னது போல, ஒரு எந்த விதமான பேக்ரவுண்ட் இல்லாத ஒரு எளிமையான குடும்பம், அதிலும் ஒரு சிறிய நபர். ஆனால் ஆண்டவர் சொல்றாரு, உன்னையும் நான் ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயத்தை போல யூஸ் பண்ண என்னால முடியும். சரியா? முடியும். சரி, இப்ப இந்த இடத்துல பாத்தீங்களானால், இங்கே ஆண்டவர் சொல்லுகிற காரியம் இது. கிதியோனுடைய வாழ்க்கையில பார்க்கும் பொழுது இவனை பராக்கிரமசாலின்னு அழைச்சார். ஆனா உண்மையிலேயே அவன் பராக்கிரமசாலியே கிடையாது. அவனுடைய இயற்கையான சூழ்நிலையின்படி அவன் பராக்கிரமசாலி கிடையாது. அவன் ஒரு சாதாரணமான, ஒரு எளிமையான குடும்பத்தில் பிறந்த ஒரு சிறியவனாகத்தான் இருந்தானே தவிர அவன் ஒரு பராக்கிரமசாலியே கிடையாது. ஆனால் ஆண்டவர் அவனை அழைத்து மீதியானிற்கு விரோதமாய் எழுப்புறார். இப்போ அவனோடு கூட இந்த 6 முழுவதிலும் ஆண்டவர் பேசுறார். பேசும் பொழுது, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா என்றெல்லாம் அவனை திடப்படுத்தி ரெடி பண்றார். ஆனாலும் கூட இந்த கிதியோன் அந்த அளவுக்கு ப்ரிப்பேர்டா இல்லை. சரின்னு கர்த்தர் என்ன செய்றார், அவனை கொண்டு ஒரு ராணுவத்தை உருவாக்க சொல்றார். 7 வரும் பொழுது ஒரு ராணுவத்தை கர்த்தர் உருவாக்குறதுக்கு ரெடி பண்றார். வாசிக்கலாம். 7 முதல் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
அப்பொழுது கிதியோனாகிய யெருபாகாலும் அவனோடிருந்த ஜனங்கள் யாவரும் காலமே எழுந்து புறப்பட்டு ஆரோத் என்னும் நீரூற்றின் கிட்ட பாளையம் இறங்கினார்கள். மீதியானியரின் பாளையம் அவனுக்கு வடக்கே மோசே மேட்டிற்கு பின்னான பள்ளத்தாக்கிலே இருந்தது. இப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி, நான் மீதியானியரை உன்னோடு இருக்கிற ஜனத்தின் கையில் ஒப்பு கொடுக்கிறதற்கு அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள்,
அவர்கள் மிகுதியாயிருக்கிறார்கள்,
என் கை என்னை ரட்சித்தது என்று இஸ்ரவேல் எனக்கு விரோதமாக வீம்பு பேசுகிறதற்கு இடம் உண்டாகும். ஆகையால் பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ,
பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ,
அவன் திரும்பி கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று,
கீலேயாத் மலையிலிருந்து விரைவாய் ஓடி போக கடவன் என்று
நீ ஜனங்களின் செவிகள் கேட்க
பிரசித்தப்படுத்து என்றார். அப்பொழுது
ஜனத்தில் இருபத்தி ஆயிரம் பேர் திரும்பி போய்விட்டார்கள்.
15,000 பேர் மீதியாயிருந்தார்கள். இப்ப இந்த ராணுவத்தில் கிதியோன் இடத்துல கூடி சேர்ந்தவர்கள் கொஞ்சம் இப்பொழுது 32,000 பேர் இருந்தாங்க. அந்த 32,000 பேரிலே ஆண்டவர் இப்ப பாக்குறாரு, சொல்றாரு, இந்த கூட்டம் ரொம்ப பெருசா இருக்குது, இவ்வளவு பெரிய ராணுவம் தேவையில்லை, ஆகையினாலே இதுல ஒரு கூட்டத்தை ரிஜெக்ட் பண்ணிடலாம், ஒரு சான்ஸ் கொடுக்கலாம். பயமும் திகிலும் உள்ளவனாக இந்த ராணுவத்தில் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சான்ஸ், வீட்டுக்கு போனா போயிடலாம், ஒரு அனௌன்ஸ்மெண்ட் கொடு அப்படின்றார். உடனே கிதியோன் அனௌன்ஸ் பண்றான், பயமும் திகிலும் உள்ளவன் எவனோ அவன் ஓடி போக கடவன் தான். சொன்னதுதான் தாமதம், கிடைச்சது சான்ஸ், 22,000 பேர் ஓடி போயிட்டாங்க. ஏன்னா அந்த யுத்தத்தில் மீதியானியரை சந்திக்கணும், மீதியானியர் அவ்வளவு டெரர், அவங்க கிட்ட போனா அவ்வளவுதான், எல்லாரும் பயந்து போய் வேற வழி இல்லாம இந்த இடத்துல வந்து நிக்கிறாங்க. கிடைச்சது சான்ஸ், 32,000 பேர் ஓடி போயிட்டாங்க. எப்படி இருந்திருக்கும், ஏற்கனவே அவன் ரொம்ப நெகட்டிவான தாட் உள்ள ஆளு, இப்ப 32,000 பேர் இருக்கும்போது கொஞ்சம் அப்படியே ஸ்டெடியா இருந்தான். 22,000 பேர் போயிட்டாங்க, இருக்கிறது 10,000 பேர். ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, இதுவும் அதிகண்ட 4வது வசனத்துல வாசிக்கலாம்.
கர்த்தர் கிதியோனை நோக்கி, ஜனங்கள் இன்னும் அதிகம், அவர்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணு, அங்கே அவர்களை பரீட்சித்து காட்டுவேன், உன்னோட கூட வரலாம் என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட வரக்கடவன், உன்னோட கூட வரலாகாது என்று நான் யாரை குறிக்கிறேனோ அவன் உன்னோட கூட வராதிருக்க கடவன் என்றார். அப்படியே அவன் ஜனங்களை தண்ணீர் அண்டைக்கு இறங்கி போக பண்ணினான். அப்பொழுது கர்த்தர் கிதியோனை நோக்கி தண்ணீரை ஒரு நாய் நக்கும் பிரகாரமாக அதை தன் நாவினாலே நக்குகிறவன் எவனோ அவனை தனியேயும், குடிக்கிறதற்கு முழங்கால் ஊன்றி குடிக்கிறவன் எவனோ அவனை தனியும் நிறுத்து என்றார்.
இப்படி கர்த்தர் வந்து ஒரு டெஸ்ட் வைக்கிறார், இந்த 10,000 பேரை தண்ணீர் எடுக்கிற இடத்துல கொண்டு போ, அதை தண்ணீரை எடுத்து கையில குடிக்கிறவன் நக்கிக் கொள்ளுகிறவன் ஒரு சைட்லையும், அப்படியே தலையை விட்டு அப்படி குடிக்கிறவன் ஒரு சைட்லையும் ஒதுக்கி வைங்கிறாரு. அப்படி பார்க்கும்போது தண்ணி தாகத்தோடு இருக்கிறாங்க. அந்த 10,000 பேர் தண்ணி குடிக்க போகும்பொழுது அதுல கையில எடுத்து குடித்தவர்கள் நக்கிக் கொண்டவர்கள் 300 பேர் தான், மீதி 9,700 பேர் அப்படியே தலையை விட்டுட்டாங்க தண்ணியில, ஆடு மாடு குடிக்கிற மாதிரி. உடனே ஆண்டவர் பார்த்தாரு, இந்த ஆடு மாடு மாதிரி இருக்கிறவெல்லாம் ராணுவத்துக்கு லாய்க்கல அனுப்பிட்டு, தண்ணியை பார்த்தோம் அப்படியே தலை விட்டுட்டான், இல்ல அவங்களெல்லாம் ரிஜெக்டட். அவன் நினைச்சிருப்பா, அட்லீஸ்ட் அதை செலக்ட் பண்ணி இதே அதை ரிஜெக்ட் பண்ணிருக்கலாமே. கடைசியில் பார்த்தேன்னா 9,700 ரிஜெக்ட் ஆயிடுச்சு, 300 தான் செலக்ட் ஆச்சு. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த 300 வச்சுட்டு நீ போங்கிறாரு. ஏற்கனவே பயந்தவன், 32,000 வந்தபோது கொஞ்சம் தெம்பா இருந்திருப்பான், அடுத்தது 22,000 போய் 10,000 ஆனபோது இன்னும் ரொம்ப டவுன் ஆயிட்டான். அந்த 10,000 9,700 போயிடுச்சு, 300 மட்டும்தான் மீதி இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, அதுதான் ரொம்ப அற்புதமான கதை, 8வது வசனத்துல வாசிக்கலாம்.
அப்பொழுது ஜனங்கள் தங்கள் கையில் தின்பண்டங்களையும் எக்காலங்களையும் எடுத்துக் கொண்டார்கள். மற்ற இஸ்ரவேல் எல்லாரையும் தங்கள் தங்கள் கூடாரங்களுக்கு அனுப்பிவிட்டு அந்த 300 பேரை மாத்திரம் வைத்துக்
கொண்டான்.
மீதியானியரின் சேனை அவனுக்கு தாழ்விடமான பள்ளத்தாக்கில் இருந்தது. அன்று ராத்திரி கர்த்தர்
அன்று ராத்திரி கர்த்தர்
அவனை நோக்கி
நீ எழுந்து
அந்த சேனையின் இடத்திற்கு போ அதை உன் கையில் ஒப்புக் கொடுத்தேன் போக பயப்பட்டாயானால் முதல் நீயும் உன் வேலைக்காரனாகிய பூராவும்
சேனையினிடத்திற்கு போக
அங்கே என்ன பேசுகிறார்கள் என்று கேள் பின்பு சேனையினிடத்திற்கு போக உன் கைகள் திடப்படும் என்றார்.
இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இப்ப நீ புறப்பட்டு யுத்தத்துக்கு போ, உன் கையில மீதியானதை நான் ஒப்பு கொடுப்பேன். அப்படி யுத்தத்துக்கு போறதுக்கு உனக்கு பயமா இருந்தா ஒட்டு கேட்கறதுக்கு போங்கிறாரு. உனக்கு யுத்தத்துக்கு டைரக்டா போறதுக்கு தைரியம் இல்லை, ஒட்டு கேட்கறதுக்கு போ. மீதியானியர்கள் என்ன பேசுறாங்கன்றதை இப்ப ஒட்டு கேட்டுட்டு வாங்குறாரு. சொன்னதுதான் தாமதம், இவன் வந்து யுத்தத்துக்கு போறதா ஒட்டு கேட்கறது போற ரெண்டு சான்ஸ் கர்த்தர் கொடுத்தாரு. இவன் எதை செலக்ட் பண்ணா? ஒட்டு கேட்கறது தான் செலக்ட் பண்ணா. அப்ப அவனுக்கு எவ்வளவு பயம் இருக்குது பாருங்க. இல்ல, யுத்தத்துக்கு போ, நான் ஒப்பு கொடுத்தேன்னு சொல்லியும் இன்னொரு ஆப்ஷன் கொடுக்குறாரு. அவனுக்கு பயமா இருந்தா ஒட்டு கேட்க போ. அப்ப அவன் பயமா இருக்குதுன்றது அவன் ஆட்டோமேட்டிக்கா காமிச்சுட்டான், நேரம் ஒட்டு கேட்க போயிட்டான். அங்கே போனோம்னு அந்த மீதியானியர்கள் ஒரு கூடாரத்துக்குள்ள இருந்து பேசிட்டு இருக்காங்க. அந்த ராணுவத்தில் இருக்கிறாங்க, பேசிட்டு இருக்கிறாங்க. ஒரு வார்கோதுமை அப்பம், சுடப்பட்ட அப்பம் உருண்டு வந்தது. வந்து மீதியானியருடைய கூடாரத்தை மோதி எல்லாம் தரைமட்டமாச்சுன்னு ஒருவன் சொப்பனத்தை கண்டு அதை இன்னொருத்த சொல்றான். அதுக்கு அவன் சொல்றான், இது கிதியோனுடைய ராணுவம் தான், இது வேற ஒண்ணும் கிடையாது, இது கிதியோனுடைய ராணுவம்ன்றான். அவங்க எல்லாம் சோர்ந்து போயிட்டான். இதை இவங்க ரெண்டு பேரும், இந்த கிதியோனும் அவனுடைய வேலைக்காரன் பூராவும் ஒட்டு கேட்கிறாங்க. ஒட்டு கேட்டு விட்டு வந்துட்டாங்க. இப்பதான் இவனுக்கு கொஞ்சம் தைரியம் வந்துருச்சு. அவங்களே தோல்வியை ஒத்துக்கிட்டாங்க. அதை நினைச்ச உடனேதான் வருது, இப்பதான் நமக்கு முக்கியமான, இப்பதான் நம்ம பட்டயத்துக்குரிய காரியத்துக்கு நம்ம வரப்போறோம். வாசிக்கலாம், 18-ஆம் வசனத்திலிருந்து வாசிக்கலாம்.
நானும் என்னோட இருக்கும் சகலமான பேரும்
எக்காலம் ஊதும் போது
நீங்களும் பாளையத்தை சுற்றி எங்கும் எக்காலங்களை ஊதி கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்பீர்களாக என்று சொன்னான். நடு ஜாமத்தின் துவக்கத்தில் ஜாமக்காரரை மாற்றி வைத்த பின்பு கிதியோனும் அவனோடு இருந்த நூறு பேரும் அந்த ஜாமத்தின் துவக்கத்திலே பாளையத்தின் முன்னணியிலே வந்து எக்காலங்களை ஊதி தங்கள் கையில் இருந்த பானைகளை உடைத்தார்கள். மூன்று படைகளின் மனுஷரும்
எக்காலங்களை ஊதி
பானைகளை உடைத்து தீவட்டிகளை தங்கள் இடது கைகளிலும் ஊதும் எக்காலங்களை தங்கள் வலது கைகளிலும் பிடித்துக் கொண்டு கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் என்று சத்தமிட்டு பாளையத்தை சுற்றிலும் அவரவர் தங்கள் நிலையிலே நின்றார்கள்.
அப்பொழுது
பாளையத்தில் இருந்தவர்கள் எல்லாரும்
சிதறி கூக்குரலிட்டு
ஓடி போனார்கள்.
போதும், இங்கதான் ஒரு டிரான்ஸ்பர் ஆகுது. இப்பொழுது இந்த சொப்பனத்தை கண்ட பிறகு, இப்பொழுது அந்த விளக்கத்தை கேட்டவுடனே இவனுக்கு கொஞ்சம் உற்சாகம் வந்துருச்சு. இப்பொழுது ஆண்டவர் கொடுக்கிற ஒரு ஆலோசனை, யுத்தத்திற்கு போகும் பொழுது ஒரு கையிலே ஒரு பானை, அதிலே ஒரு தீவெட்டி, இன்னொரு கையிலே ஒரு எக்காளம், இதை எடுத்துக்கொண்டு யுத்தத்துக்கு போனோம். யுத்தத்துக்கு பார்த்தீங்கன்னா ஆண்டவர் கொடுக்கிற யுத்தம் எல்லாமே டிஃபரெண்டான யுத்தம் தான். யோசபாத்துடைய காலத்தில் நடந்த யுத்தத்துக்கு போகும்பொழுது பாடுனாங்க, கொயர் தான் யுத்தத்துக்கு போச்சு. இங்க யுத்தத்துக்கு போகும் பொழுது இவருடைய ஆயுதத்தெல்லாம் பாருங்க, ஒரு கையிலே ஒரு மண்ணுச்சட்டி, அதுக்குள்ளே ஒரு தீவெட்டி, இந்த கையிலே ஒரு எக்காலம், இதை எடுத்துக்கொண்டு போகணும். எடுத்துக்கொண்டு போய் ஆர்ப்பரிக்கணும். என்ன ஆர்ப்பணிக்கணும்? கர்த்தருடைய பட்டயம் கிதியோனுடைய பட்டயம் ஆர்ப்பரிக்கணும். ஆர்ப்பரிச்சு அந்த மண் சட்டியை போட்டு உடைக்கணும். உடைச்சு எக்காலத்தை ஊதணும். இதுதான் யுத்தத்திலே ஃபார்முலா. இது ஆண்டவர் சொல்லிக் கொடுத்தது போலவே இவங்க போய் செய்யறாங்க. எவ்வளவு ஒரு இதை சொல்ல போனா ஒரு மூடத்தனமான ஒரு காரியமா தோணும். வெளி உலகத்துல பார்க்கும் போது இதுவா யுத்தத்துக்கு முறை? மீதியான அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மிக்கு முன்னால போய் மண்ணு சட்டி போய் ஆண்டவர் உடைக்க சொல்றாரு. மண்ணு சட்டி உடைச்சாலே போதும் யுத்தத்துல நீங்க ஜெயிச்சீங்கன்றாரு. இவங்க போய் மண்ணு சட்டியை உடைச்சு எக்காலத்தை ஊதி இந்த கையில தீவட்டி எடுத்து பிடிக்கிறாங்க. பிடிச்ச உடனே என்ன நடந்ததே தெரியல, அளவி அடிச்சுட்டு எல்லாம் மீதியானின்னு ஓடி போயிட்டானா. யாராவது மண்ணு சட்டியை உடச்சா அதுக்கு போய் வளர்ந்து அடிச்சுட்டு ஓடுவாங்களா? யோசிச்சு பாருங்க, அவ்வளவு பவர்ஃபுல்லான ஒரு ஆர்மி வருது, அவ்வளவு பலசாலிகள், ஒரு மண்ணு சட்டியை உடைக்கிறதுக்கு பயந்து ஓடி போயிட்டாங்க. காரணம் என்ன தெரியுமா? அங்க மண்ணு சட்டியை ஒண்ணும் இல்லை, கிதியோனும் ஒண்ணும் இல்லை, யாருமே ஒண்ணும் இல்லை. அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை கவனிக்கணும், கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். ஆமென். இப்போ நெக்ஸ்ட் லெவல் வாக்குத்தத்த வசனத்தை நம்ம கவனிக்கும் போது ஆண்டவர் சொன்னது இந்த நெக்ஸ்ட் லெவல். முதலாவது லெவல் ஆண்டவர் சொல்றாரு, உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். இப்பொழுது அந்த பட்டயம் யாருடைய பட்டயமா மாறுச்சு? கர்த்தருடைய பட்டயம். முதலாவது ஒரு பராக்கிரமசாலியின் பட்டயத்துக்கு ஒப்பாக்குவேன். இப்பொழுது ஆண்டவரோடு நெருங்கி அவருடைய வழிகளை நம்ம நெருங்கி வரும் பொழுது இப்பொழுது அந்த பராக்கிரமசாலி இந்த லெவலை எடுத்து ஆண்டவர் என்ன செய்கிறாரு? கர்த்தருடைய பட்டயம், கிதியோனுடைய பட்டயம். அப்ப அந்த பட்டயமானது பராக்கிரமசாலி என்ற ஒரு நபருடைய கரத்திலிருந்து கர்த்தருடைய கரத்துக்கு வந்துருச்சு. ஆமென். நம்முடைய வாழ்க்கையில பாத்தீங்கன்னா நம்ம பராக்கிரமசாலியின் பட்டயங்கிறது தான் ஆண்டவர் கொடுக்கிற பேசிக் லெவல். அடுத்தது நம்ம ஆண்டவருடைய கரத்தை நம்ம டோட்டலா ஈல்டு பண்ணும் போது, நம்முடைய வாழ்க்கையை அர்ப்பணிக்கும் போது ஆண்டவர் தன்னுடைய கரத்தின் பட்டயமாக நம்ம எடுக்கிறார். இப்போ ஆண்டவர் எப்படிப்பட்டவர் அது நமக்கு தெரியணும். பராக்கிரமசாலி கிதியோனை ஆண்டவர் பராக்கிரமசாலினார், அவங்க கையில் ஒரு பட்டயம் இருந்தது. ஆனா இப்ப ஆண்டவர் சொல்றாரு அந்த பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா மாறுச்சு. இப்ப இந்த ஆண்டவர் எப்படிப்பட்டவர், இந்த கர்த்தர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? இதுதான் மிக முக்கியமான வசனம். வாசிக்கலாம் எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகம் 20:11 வாசிங்க. எரேமியா தீர்க்கதரிசன புஸ்தகத்தில் 20:11
கர்த்தரோ பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோடு இருக்கிறார்,
ஆகையால்
என்னை துன்பப்படுத்துகிறவர்கள்
மேற்கொள்ளாமல்
இடறுவார்கள் தங்கள் காரியம் வாய்க்காதபடியினாலே மிகவும் வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும்.
கிதியோன ஆண்டவர் பராக்கிரமசாலினார். சொன்னவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? பயங்கரமான பராக்கிரமசாலி. ஆமென். கிதியோன ஆண்டவர் வந்து கர்த்தர் வந்து பராக்கிரமசாலின்னு கூப்பிட்டாரு. ஆனா இப்ப அந்த கிதியோனுடைய பட்டயம் கர்த்தருடைய பட்டயமா மாறுச்சு. இப்ப கர்த்தர் எப்படிப்பட்டவர் கேட்டீங்கன்னா பயங்கரமான பராக்கிரமசாலி. அப்போ நம்ம வந்து கிதியோனாகிய பராக்கிரமசாலியின் கையில் இருக்கிற பட்டயம் அல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயங்கள் தான் நீங்கள் நான். ஆமென். பயங்கரமான பராக்கிரமசாலி நம்மை தன் கரத்தில் வைத்திருக்கிறார். வேதத்தில் இந்த பயங்கரமான பராக்கிரமசாலி என்ற டேர்ம் கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது. தெரியுமா? கர்த்தருக்கு மட்டும்தான் கொடுக்கப்பட்டிருக்கு. வேதத்திலே பராக்கிரமசாலிகள் வார்த்தை இருக்குது, பலத்த பராக்கிரமசாலிகள் இருக்குது. ஆசாவுடைய வாழ்க்கையில் அதில் பார்த்தீங்கன்னா ஏற்கனவே எடுத்திருக்கிறேன், 2:13 படிச்சீங்க இருக்கும், அதுக்கு எடுக்க டைம் இல்லை. அங்கே பார்க்கும்பொழுது பலத்த பராக்கிரமசாலிகள்னு வரும். ஆனா இங்கே பார்த்தீங்கன்னா இது பலத்த பராக்கிரமசாலி கூட இல்லை, பயங்கரமான பராக்கிரமசாலி. நம்முடைய ஆண்டவர் யார் என்றால், நம்மை தன் கரத்தில் வைத்திருக்கிற ஆண்டவர் யார் என்றால் பயங்கரமான பராக்கிரமசாலி. அவருக்கு நிகர் யாருமே இல்லை, அவர் கையில தான் நம்மளை வச்சிருக்கிறார். அல்லேலூயா. அவர் கையில நம்மளை வச்சிருக்கிறார், அவருடைய கரத்தின் ஆயுதமாக நம்மை வைத்திருக்கிறார். நம்ம சாதாரணமானவர்கள் அல்ல, பலத்த பராக்கிரமசாலி ஆகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம் தான் நான். ஆமேன். நான் பலத்த பயங்கரமான பராக்கிரமசாலியுடைய கரத்தில் இருக்கிற ஒரு ஆயுதம். என் ஆண்டவர் இப்படிதான் என்னை மென்ஷன் பண்றாரு, பலத் பயங்கரமான பராக்கிரமசாலியாகி நான் உன்னை என் கையில வச்சிருக்கிறேன். அப்ப இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருடைய நோக்கத்தை புரிந்து கொள்ளணும். நம்முடைய வாழ்க்கை குறித்து ஆண்டவருடைய திட்டத்தை நம்ம புரிந்து கொள்ளணும். ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிற ஸ்டாண்டர்டை நம்ம புரிஞ்சு கொள்ளணும். ஆண்டவருக்கு நம்மை குறித்திருக்கிற எதிர்பார்ப்பு அதை நம்ம தெரிந்து கொள்ளணும். நம்ம சாதாரணமான ஆள் கிடையாது. ஒரு லோ திங்கிங்லயே வாழ்ந்துடாதீங்க. உங்கள் சொந்த வாழ்க்கை இதிலேயே அப்படியே ஒரு வாழ்க்கையை ஓட்டிடாதீங்க. நான் யார், என் ஆண்டவருடைய பார்வையில் யார், பயங்கரமான பராக்கிரமசாலியாகி ஆண்டவர் சொல்றாரு, என் கையில உன்னை நான் பட்டயமா வச்சிருக்கிறேன். அல்லேலூயா. உங்க மைண்ட்ல இது பதியணும், என் ஆண்டவர் பயங்கரமான பராக்கிரமசாலி, அவர் தன் கரத்தில் என்னை வைத்திருக்கிறார். அப்போ என்னை ஏதோ ஒரு பர்பஸோட வச்சிருக்கிறார். அவர் கையில் என்ன வச்சிருக்கிறார்னா, என்ன ஒரு பர்பஸோட வச்சிருக்கிறார், நிச்சயமாகவே அதை செயல்படுத்துவார். இப்ப பைபிள்ல ரெண்டு பட்டயத்தை உங்களுக்கு நான் காட்ட போறேன். கர்த்தர் கையில் இருந்த ஒரு ரெண்டு பட்டயம், அதோடைய பர்பஸ் என்ன, அது எப்படி அவர் யூஸ் பண்ணார், அந்த விதத்தில் ஆண்டவர் நம்ம யூஸ் பண்ண போறார். அந்த ரெண்டு காரியத்தை மாத்திரம் உங்களுக்கு சொல்லி நாம் ஜெபத்திற்குள் கடந்து செல்ல போகிறோம். ஆதியாகமத்தின் புஸ்தகத்தை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதியாகமத்தின் புஸ்தகத்திலே 3வது அதிகாரத்தை எடுத்துக்கொள்ளலாம். 3:22-23-24 மூணு வசனங்களை வாசிக்கலாம்.
பின்பு தேவனாகிய கர்த்தர் இதோ
மனுஷன் நன்மை தீமை அறியத்தக்கவனாய்
நம்மில் ஒருவரை போலானான்
இப்பொழுதும்
அவன் தன் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து
புசித்து
என்றைக்கும் உயிரோடு இராதபடிக்கு செய்ய வேண்டும் என்று அவன் எடுக்கப்பட்ட மண்ணை பண்படுத்த தேவனாகிய கர்த்தர் அவனை ஏதேன் தோட்டத்திலிருந்து அனுப்பிவிட்டார். அவர் மனுஷனை துரத்திவிட்டு
ஜீவ விருட்சத்துக்கு போகும் வழியை
காவல் செய்ய ஏதேன் தோட்டத்துக்கு கிழக்கே கேருபீன்களையும்
வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தையும் வைத்தார். ஆண்டவர் ஒரு பட்டயை தங்க வைக்கிறார். இது ஆண்டவருடைய பட்டயம். வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை ஆண்டவர் ஏதேன் தோட்டத்திற்கு போகும் வழியை அடைக்கும்படி வைத்தார். இது ரொம்ப கவனிக்க வேண்டிய விஷயம். இது ஆண்டவருடைய பட்டயம். இது அவர் கையில் இருக்கிற பட்டயம், வீசிக்கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். இது பிரகாசிக்கிறது, அக்னியைப் போல எரிகிறது, சுடர் விட்டு எரிகிறது. மாத்திரமல்ல, இது ஒரே நிலையில் இல்லை, வீசிக்கொண்டிருக்கிறது. யார் போனாலும் பக்கத்தில் போனால் எரிச்சிடும். அக்னியா எரிந்து கொண்டிருக்கிறது, அதே நேரத்தில் வீசிக்கொண்டிருக்கிறது. பக்கத்தில் யாரும் நெருங்க முடியாது, அதை கிராஸ் பண்ணி யாரும் போக முடியாது. அப்படிப்பட்ட ஒரு பட்டயம் தான் கர்த்தருடைய பட்டயம். இது நம்மளை வந்து ஆண்டவர் ஒரு பட்டயம் போது, தன் கரத்தின் பட்டயம் போது, நம்முடைய பொசிஷன் என்ன தெரியுமா, வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமாக நம்ம இருக்கிறோம். அப்படின்னா என்ன அர்த்தம், இந்த இடத்துல நாங்க அந்த டெக்ஸ்ட் நீங்க கவனிக்கணும். ஆதாமும் ஏவாளும் கர்த்தர் புசிக்க கூடாது என்று சொன்னதான நன்மை தீமை அறியத்தக்க விருட்சத்தின் கனியை புசிச்சிட்டாங்க. புசித்ததினாலே இப்பொழுது அவர்கள் தேவ மகிமை இழந்துட்டாங்க, மரணத்திற்கு பாத்திரமாயிட்டாங்க, அவருடைய ஆத்மாவிலே மரணத்தை சந்திச்சிட்டாங்க. ஆண்டவரோடு நேரடியாய் பழக முடியாத ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டுட்டாங்க. அவர்கள் பிசாசுக்கு அடிமைகளாய் தங்கள் வாழ்க்கையில போயிட்டாங்க. சந்தோஷமான வாழ்க்கையை இழந்துட்டாங்க, ஒரு துக்கமான பயம் நிறைந்த வாழ்க்கைக்குள்ள தள்ளப்பட்டுட்டாங்க. இப்ப ஆண்டவர் பார்க்கிறாரு, இவர்கள் இப்பொழுது தன்னை விட்டு விலகிட்டாங்க, மரணத்துக்கு ஏதுவாயின நிலைமைக்குள்ள போயிட்டாங்க. இப்பொழுது இவர்கள் தங்கள் கையை நீட்டி ஜீவ விருட்சத்தின் கனியையும் பறித்து புசித்து விட்டு என்றென்றைக்கும் உயிரோடு இராதபடிக்க தடுக்கணும் உடனே அப்படின்னு சொல்லிதான் கர்த்தர் அவர்களை தோட்டத்தை விட்டு வெளியே தள்ளிவிட்டு அந்த தோட்டத்திற்கு போகிறதான வழியை இந்த வீசிக் கொண்டிருக்கிற சுடலொடி பட்டயத்தை வைத்து கர்த்தர் தடுத்தாராம். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் நம்முடைய பொசிஷன் என்ன? இங்கே தேவ மகிமை இழந்திருக்கிற ஜனங்கள், இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிடக்கூடாது. ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனி நல்ல விஷயம்தான், ஆனால் இப்பொழுது இவர்கள் ஜீவ விருட்சத்தின் கனியை புசிச்சிடக்கூடாது. ஏன்? இப்பொழுது புசித்தால் மரணமே இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க, என்றென்றைக்கும் உயிரோடு இல்லாத ஒரு நிலைமைக்கு போயிடுவாங்க. ஆண்டவர் பார்க்கிறார், மனுஷன் சந்தோஷமாய் ஒரு ஆவிக்குரிய நிலைமையில் இருக்கிறவர் என்றென்றைக்கு அதே நிலைமையில் இருக்கிறது நல்லது, ஆனால் மகிமை இழந்த ஒரு நிலைமையிலே அவன் என்றென்றைக்கு அதே நிலைமையில வாழக்கூடாது. இதுல எவ்வளவு நல்லது தெரியுமா? ஜீவ விருட்சத்தின் கனி அவர் தடுக்கிறார்னா அதுக்கு ஒரு நல்ல ரீசன் இருக்கு. என்ன? இந்த விழுந்து போன வாழ்க்கை நிரந்தரமாயிடக்கூடாது, அதை தடுக்கணும். விழுந்து போன நிலைமையில் இருக்கிற மனுஷன் அது நிரந்தரமாயிடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு தான் ஆண்டவர் யூஸ் பண்ணது என்னது? வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அந்த விழுந்த நிலைமையில் இருந்த மனு குலத்திலிருந்து ஆண்டவர் நம்மை கிருபையாக தம்முடைய குமாரனாக இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலே நம்மை கழுவி தம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாய் நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் மாற்றி இழந்த தேவ மகிமையை திரும்பவும் நமக்கு தந்திருக்கிறார். மரித்த ஆத்மாவுக்கு மறுபடியும் ஜீவன் கொடுத்திருக்கிறார். இப்ப நம்மளை வந்து வீசிக் கொண்டிருக்கிற பட்டயமாய் மாத்திருக்கிறார். ஏன் தெரியுமா? இந்த மகிமை இழந்த ஜனங்கள் அந்த வாழ்க்கை நிரந்தரமாய் போகாதபடி அதை தடுக்கிறதற்காகத்தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். அப்படின்னா இன்னைக்கு உலகத்தில் நம்மை சுற்றிலும் இருக்கிற ஏராளமான ஜனங்கள், மகிமையிழந்த ஜனங்கள், துக்கம் நிறைந்த ஜனங்கள், அந்த துக்கமான வாழ்க்கையே அவர்களுக்கு போயிட்டு இருக்குது. ஆனா அந்த துக்கம் நிறைந்த வாழ்க்கையை தொடராதபடிக்கு அதை தடுப்பதற்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் ஒரு வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமா வச்சிருக்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் என்ன சொல்ல வரேன் என்றால், இந்த துக்கம் நிறைந்த பாவம் நிறைந்த வாழ்க்கை யாருக்கும் தொடரக்கூடாது, அது நம்மை கொண்டு அதை தடுக்க வேண்டும் என்பதுதான் ஆண்டவருடைய நோக்கம். புரியுது? அதை தடுக்க வேண்டும். பாவத்திலே இருக்கிற மனுஷன், நம்மை சுற்றிலும் வாழ்ந்து கொண்டிருக்கிற பாவத்திலே நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், வேதனையோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வாழ்க்கைக்கு ஒரு தடுக்க வைக்க வேண்டும். அது நிரந்தரமாக கூடாது. யாருக்கும் அப்படியே போய் உங்களோட வாழ்க்கை முடியக்கூடாது. அதை தடுப்பதற்காகத்தான் நம்மை கர்த்தர் ஒரு பட்டயமாய் இங்க கிராஸ் வச்சிருக்கிறார். அப்படி இந்த ஆண்டிலே ஆண்டவர் என்ன செய்ய போகிறார்? பாவத்திலும் நிம்மதி இல்லாமல், சந்தோஷம் இல்லாமல், சமாதானம் இல்லாமல், துக்கத்தோடு, நரக வேதனையில் வாழ்ந்து கொண்டிருக்கிற பயத்திலும் நடுக்கத்திலும், அன்றைக்கு ஏவாலும் ஆதானும் பயத்தோடு நடுக்கத்தோடு வாழ்ந்துட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட வாழ்க்கை வாழ்ந்து கொண்டிருக்கிறவருடைய வாழ்க்கையிலே அந்த வாழ்க்கைக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கும்படியாக, அது தொடராதபடிக்கு தடுக்கும்படியாக ஆண்டவர் நம்மளை வச்சிருக்கிறார். நம்மை கொண்டு பாவத்தில் இருக்கிற ஜனங்களை மீட்கப் போகிறார். நம்மை கொண்டு நிம்மதி இல்லாமல் பயத்தோடு வாழ்ந்தோடு இருக்கிற நபர்களுடைய வாழ்க்கையில் அந்த பய வாழ்க்கைக்கு ஒரு தடுப்பை கர்த்தர் வைக்க போறார். நம்மளை கொண்டுதான் தடுக்க போறார். அந்த வாழ்க்கை நிரந்தரமாயிடக்கூடாது. அந்த துக்கமான வாழ்க்கை அவங்களுக்கு நிரந்தரமாயிடக்கூடாது. அதை தடுக்கிறதுக்கு தான் கர்த்தர் நம்மளை வச்சிருக்கிறார். ஆகையினாலே நம்மை ஒரு பட்டயம்னு ஆண்டவர் சொல்றார். அதுவும் சாதாரண பட்டயம் அல்ல, பராக்கிரமசாலியின் பட்டயம். அதுவும் பராக்கிரமசாலியின் பட்டயம் மட்டுமல்ல, பயங்கர பராக்கிரமசாலியாகிய கர்த்தருடைய கரத்தில் இருக்கிற பட்டயம். ஏன் தெரியுமா? பாவத்தில் போகிற மனுஷன் அந்த பாவ வாழ்க்கை தொடர்ந்து போய் அதை நிரந்தரமாயிடக்கூடாது. அவனுக்கு அதுலேயே போய் அவன் வாழ்க்கை முடிஞ்சிடக்கூடாது. அவனை தடுக்கிறதுக்கு தான் இந்த பட்டயத்தை ஆண்டவர் யூஸ் பண்றார். ஆமேன். இந்த பட்டயமாகி நம்ம அதுக்கு தான் ஆண்டவர் யூஸ் பண்றார். அவங்களெல்லாம் தடுத்து மீட்டு காப்பாற்றணும். அந்த வாழ்க்கையில் நம்மளை தடுத்து மீட்க விழுப்பதற்காகத்தான் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். அதை செய்ய போறார். இந்த ரகசியத்தை, இந்த காரியத்தை கர்த்தர் வெளிப்படுத்தி சபைக்கு கொடுக்கிறார். நாம் அதை செய்ய போகிறார். ஆமென். கண்டிப்பா செய்ய போறார். எதிர்பார்த்திருங்க. ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். உங்கள் வாழ்க்கை ஆண்டவரோடு நெருக்கமாய் வைங்க. நிச்சயமாய் சொல்றேன், பாவ வாழ்க்கை நிரந்தரமாய் போய்கொண்டிருக்கிறவர்களுக்கு நீங்க தான் தடுக்க போறீங்க. உங்கள் மூலமாகத்தான் ஆண்டவருடைய வாழ்க்கையை மாத்த போறார். அதை கர்த்தர் செய்ய போகிறார். முதலாவது ஆண்டவர் கரத்தில் இருக்கிற பட்டயத்தின் முதல் பட்டயம் என்ன? வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். இது ஆண்டவருடைய பட்டயம். இரண்டாவது ஆண்டவருடைய பட்டயம் என்பது எதை குறிக்கிறது? வாசிக்கலாம். எபேசியருக்கு எழுதின நிருபம் 6:17. எபேசியர் 6:17.
ரட்சணியம் என்னும் தலை சீராவையும் தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள்.
தேவ வசனமாகிய ஆவியின் பட்டயத்தையும் எடுத்துக் கொள்ளுங்கள். இங்கே பார்க்கும் பொழுது தேவனுடைய வார்த்தை, இதை ஆண்டவர் ஒரு பட்டயம்னு சொல்றார். தேவனுடைய வார்த்தை, இது ஆண்டவருடைய ஒரு பட்டயம். இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு கொடுக்கிறதான ஒரு காரியம், ஒரு தேவனுடைய வார்த்தை, அது ஒரு பட்டயம் என்று சொல்லுகிறது. அப்ப நம்மையும் கர்த்தர் என்ன செய்யறாரு, அந்த வார்த்தைக்கு சாட்சியா நம்மளை வைக்கிறார். இந்த தேவனுடைய வசனமாகிய ஆவியின் பட்டயம் என்ன செய்கிறது, சத்துருக்களை வெட்டி வீழ்த்துவதற்காக பயன்படுத்தப்படுகிறது. இந்த ஆறாம் அதிகாரம் ஒரு அற்புதமான ஒரு அதிகாரம். எபேசியர் ஆறாம் அதிகாரத்தை பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அதிகாரம். ஏன்னு கேட்டீங்கன்னா, இந்த அதிகாரத்தில் தான் பிசாசை மேற்கொள்வதற்கான சகல ரகசியங்களையும் ஆண்டவர் இந்த அதிகாரத்தில் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறார். இந்த கடைசி நாட்களில் இது மிகப்பெரிய ஒரு அவசியமான ஒரு காரியம். இதை 10 வசனத்திலிருந்து கவனிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும், கர்த்தர் இந்த இடத்துல இந்த நிருபத்தில் கடைசியாக சபைக்கு கொடுக்கிற ஒரு பெரிய ஆலோசனை இது. கடைசியாக, என் சகோதரரே, கர்த்தரிலும் அவருடைய சத்துவத்தின் வல்லமையிலும் பலப்படுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. நீங்கள் பிசாசின் தந்திரங்களோடு எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படி தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளுங்கள். ஏன் அப்படின்னா, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு. நல்லா கவனிக்கணும். இந்த நாட்களிலே பார்க்கும் பொழுது சபை எப்படிப்பட்ட ஒரு ஸ்டாண்டர்ட்ல இருக்குது, ஆண்டவர் நம்மளை அதுல எந்த ஸ்டாண்டர்ட்ல நம்மளை வைக்கிறார். இங்க பார்க்கும் பொழுது சபை என்பது ஒரு யுத்த களத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. இந்த யுத்த களத்திலே பார்க்கும் பொழுது நம்முடைய போராட்டம் மாம்சத்தோடும் அல்ல, ரத்தத்தோடும் அல்ல. அப்படின்னா என்ன அர்த்தம், மனுஷர்களோடு நமக்கு போராட்டம் கிடையாது, மனுஷர்கள் நமக்கு விரோதிகள் கிடையாது. இந்த வசனம் ஒரு ஆழமான வசனம். பிசாசனுடைய வல்லமையோடு நமக்கு போராட்டம் கிடையாது, அவனுடைய தந்திரத்தோடு தான் நமக்கு போராட்டம். அவன் தந்திரசாலி, அதை எதிர்த்து நிற்க திராணி உள்ளவர்களாகும்படிக்கு நம்ம தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்துக் கொள்ளணும். இதை சொல்லும் பொழுது ஆண்டவர் சொல்றாரு, பிசாசு என்பது ரொம்ப ஒரு என்ன சொல்ல போனால் ஒரு கிளீன் செட்டப்போட அவன் இருக்கிறவன், என்ன சொல்ற, ஒரு சரியான ஒரு ஃபார்மேட் அவனுக்கு உண்டு. அவனுடைய ஆயுதம், அவனுடைய ராணுவம் என்பது ஒரு சிஸ்டமேட்டிக்கானது, ஒரு குளறுபடியானது கிடையாது, சிஸ்டமேட்டிக்கானது. அதை பாருங்க, ரொம்ப அழகா சொல்றாரு பாருங்க, மாம்சத்தோடும் ரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும், ஃபர்ஸ்ட் துரைத்தனம், ரெண்டாவது அதிகாரங்களோடு, மூணாவது பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடு, நாலாவது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாதாதிகளின் சேனைகளோடு நமக்கு போராட்டம் உண்டு. நாலு விதமான காரியம். துரைத்தனம் என்பது லூசிஃபரை குறிக்கும், சாத்தான், லூசிஃபர். அந்த லூசிபருக்கு அடுத்தது பார்க்கும் பொழுது அதிகாரங்கள். அந்த லூசிபர் தனக்கு கீழ அதிகாரத்தை ஷேர் பண்ணி வைக்கிறான் ஆவிகள், அடுத்த லெவல் ஆவிகள். பாத்தீங்கன்னா, இப்ப ஒரு தேசத்தில் எடுத்துட்டீங்கன்னா, ஒரு பிரைம் மினிஸ்டர், அடுத்தது அவனுடைய அந்த ஆளுகை, அந்த ஆட்சியை வந்து ஷேர் பண்றாங்க. எப்படி, கேபினட் மினிஸ்டர்ஸ் கொண்டு வராங்க. அவர்களுக்கு ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டுக்கு என்ன செய்யறாங்க, அவங்களுக்கு அதிகாரம் ஷேர் பண்ணப்படுது. இந்த குறிப்பிட்ட காரியத்துக்கு அவங்களுக்கு அந்த ஷேர் பண்ணப்படுது. அப்ப அந்த பிரைம் மினிஸ்டருடைய அதிகாரம் இங்கே பல கோணங்களிலே ஷேர் பண்ணப்படுகிறது, ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டும் ஷேர் பண்ணப்படுது. அதே போலதான் அந்த பிரைம் மினிஸ்டர் போலதான் அந்த துரைத்தனம் என்பது சாத்தானை குறிக்கும். அதிகாரங்கள், அவன் தன்னுடைய அதிகாரத்தை இப்படி அவன் என்ன செய்கிறான், அடுத்த லெவலுக்கு அவன் ஷேர் பண்றான். அந்த அதிகாரத்துக்கு பிறகு பார்க்கும் பொழுது இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகள், அந்த அதிகாரத்துக்கு கீழே என்ன நடக்குது, இந்த உலகம், பிரபஞ்சம் என்பது இந்த உலகம், இதிலே இருளை, அந்தகாரத்தை உண்டாக்கக்கூடிய பாவத்தை பெருக பண்ணுகிறதற்கு அடுத்த லெவல். இப்ப மினிஸ்டர்ஸுக்கு பிறகு எம்எல்ஏஸ் எடுத்து, அது போல அடுத்த லெவல் இவங்க என்ன செய்யறாங்க, டைரக்டா ஜனங்களிடத்தில் அந்தகாரத்தை உண்டு பண்ணுகிற லோக அதிபதிகள், இந்த உலகத்திலே அதிபதிகளாயிருந்து செயல்படுகிறதான ஆவிகள். அடுத்தபடியாய் பார்க்கும் பொழுது வான மண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனை. வான மண்டலத்திலே பார்க்கும் பொழுது ஒரு சேனையா இருக்குது, அது ஒவ்வொரு தேசத்திற்கு முன்பாகவும் இருந்து செயல்படுகிறது. இப்ப தானியல் ஜெபிக்க பொழுது பெர்சிய தேசத்தின் அதிபதி என்னோட யுத்தத்துக்கு வந்தாங்கிறான், கேப்ரியல் தூதன் சொல்றாரு. அப்ப வான மண்டலத்தில் ஒரு யுத்தம் நடக்குது. அப்ப வான மண்டலத்திலே ஒரு பொல்லாத ஆவிகள், ஒரு சேனை இருக்கிறது. அது ஒவ்வொரு தேசத்தையும் ஆளுகை செய்கிறது. இப்படி பிசாசு ஒரு பெரிய நெட்வொர்க்கோட நீட்ட செயல்பட்டு இருக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றார், இந்த இடத்துல இப்படிப்பட்ட ஒரு நெட்வொர்க்கோடு இருக்கிறதான பிசாசை நீ ஜெயிக்கணும்னா உன் சொந்த பலத்தினால முடியாது. அதற்கு தான் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயம் நமக்கு அவசியம். அப்ப நம்ம ஆண்டவர் சொல்ற அவருடைய பட்டயம், முதலாவது பட்டயம் வீசிக் கொண்டிருக்கிற சுடலொளி பட்டயம், அது நரகத்துக்கு போகிற ஆத்துமாக்களை தடுக்கிறதற்காக, குறுக்க நின்று தடுக்கிறதுக்காக. இரண்டாவது கர்த்தர் என்ன செய்யறாரு, அவருடைய இரண்டாவது பட்டயம் என்ன, வேத வசனம் தான் அவருடைய பட்டயம். இப்ப நம்மள ஒரு வேத வசனத்திற்கு சாட்சியாக அந்த அதிகாரத்தை தேவ பிள்ளைகளுக்கு கொடுக்கிறார். கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும், வேத வசனத்தின் அதிகாரத்தை நமக்கு ஆண்டவர் கொடுக்கிறார். பைபிள் வந்து சாதாரண புத்தகம் கிடையாது. பைபிள் வந்து எழுதப்பட்ட எத்தனையோ புத்தகங்களை போல அல்ல. இன்னைக்கு இந்த வேத வசனம் சொல்லுகிறது, பிசாசுகளை துரத்துங்கள். ஒரு வசனம் சொல்லுது, இப்போ இயேசுவின் நாமத்தில் போ. நாம மனுஷங்க சொல்றோம், ஆனா என்ன நடக்குது, வேத வசனம் அப்படியே நிறைவேறுது. பிசாசு போகுது, வியாதேசிரமல் கைகளை வைப்பார்கள், சொஸ்தமாவார்கள், நம்ம ஜபிக்கிறோம், சுகமாகுது. நம்ம யாரு, நம்ம சாதாரண ஆளு, ஏன் நடக்குது, வேத வசனம் நிறைவேறுது. அப்ப என்னைக்கு நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவர் கரத்தில் ஒப்பு கொடுத்தோமோ, இந்த வேத வசனத்திற்குள் அடங்கி இருக்கிற அத்தனை வல்லமைகளும், நல்லா புரிஞ்சுக்குங்க, வேத வசனங்கள் ஆவியாகவும் ஜீவனாகவும் வல்லமை நிறைந்ததாயும் இருக்கிறது. எபிரேயர் 4:12 அப்படிதான் சொல்லுது. அந்த வேத வசனத்துக்கு இருக்கிற இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, கர்த்தருக்கு தன்னை அர்ப்பணிக்கிற தேவ பிள்ளைகளுக்கு அப்படியே சொந்தமாகிறது. புரியுதா உங்களுக்கு? வசனத்திற்கு என்ன வல்லமை இருக்கிறதோ, அந்த வசனத்திற்கு ஒருவன் தன்னை அர்ப்பணிக்கும் பொழுது அந்த வல்லமை அந்த மனுஷனுடைய வாழ்க்கைக்கு சொந்தமாய் மாறுகிறது. வசனத்தின் வல்லமை இயற்கைக்கு அப்பாற்பட்ட வல்லமை, ஆனால் அதற்கு நம்மை கமிட் பண்ணும் போது அந்த வல்லமை அப்படியே நம்முடைய வாழ்க்கையின் மூலமாய் செயல்படும். இன்னைக்கு உலக சரித்திரத்தில் எத்தனையோ தேவ மனுஷர்கள் பயன்படுத்தப்பட்டதெல்லாம் வேத வசனத்தின் அடிப்படையில் தான். நம்முடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு அவரோடு நம்ம க்ளோஸா கொண்டு போறோமோ, உண்மையா சொல்ற வேத வசனத்தில் இருக்கிற அத்தனை வல்லமைகளையும் அனுபவ ரீதியாய் நம்மால் பார்க்க முடியும். அந்த பட்டயம் நம்முடைய பட்டயமாய் மாறிடும். கர்த்தருடைய பட்டயம் நம்முடைய பட்டயமாய் மாறிடும். நம்முடைய வாழ்க்கையில் அந்த அதிகாரம் அந்த வல்லமை வெளிப்படும். தேவனுடைய வசனத்திற்கு கர்த்தர் சாட்சியாய் நம்மளை வைப்பார். அந்த வசனத்தை எல்லாம் நம்மை கொண்டு கர்த்தர் உறுதிப்படுத்துவார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அதை செய்கிறார், கர்த்தர் அதை உறுதிப்படுத்துவார். இந்த கடைசி நாட்களில், அதுவும் நம்முடைய தேசத்தை போல ஒரு இருண்ட தேசத்தில், பாவம் நிறைந்த விக்கிரகாராதனை நிறைந்த தேசத்திலே, உண்மையாகவே சொல்லுகிறேன், தேவனுடைய வல்லமை வெளிப்பட்டாலுடைய இந்த ஜனங்களை அசைப்பது என்பது சாத்தியமில்லாத ஒரு காரியம். அப்ப இந்த இடத்தில் தேவனுடைய வல்லமை வசனத்தில் இருக்கிறது. அந்த வல்லமை நம் மூலமாக கர்த்தர் வெளிப்படுத்துவேன். நம்மை அந்த பட்டயமா மாத்துறார் ஆண்டவர். அந்த வசனத்தின் வல்லமை நமக்கு கொடுக்கிறார். வசனத்தின் வல்லமை, அவருடைய வார்த்தையின் வல்லமை நம்முடைய வாழ்க்கையில் பிரத்யட்சமாய் விளங்கும். இன்னைக்கு சுவிசேஷம் அறிவிக்க கூடாதபடிக்கு எத்தனையோ தடைகள், ஆனால் அந்த வசனத்தின் வல்லமை தான் அதை எல்லாத்தையும் மேற்கொள்ள முடியும். இந்த நாட்களிலே தேவ பிள்ளைகள் கர்த்தர் தம்முடைய வசனமாகிய வசனத்தை பட்டயங்கிற அதை நல்ல உள்ளே நீங்க இறக்குங்க. வசனத்தை அதிகமாய் தியானிங்க, உள்ள இறக்குங்க. எவ்வளவுக்கு எவ்வளவு வசனம் உங்களுக்குள்ள போகிறதோ, அந்த வசனம் உங்கள் வாழ்க்கையிலிருந்து வெளிப்படும். ஸ்மித் விகில்ஸ்வர்த் என்று சொல்லி ஒரு அருமையான தேவனுடைய மனுஷன் இங்கிலாந்து தேசத்தில் கர்த்தரால் எழுப்பப்பட்டார். அந்த ஸ்மித் விகில்ஸ்வர்த் படிப்பறிவில்லாத ஒரு மனுஷன், எழுத படிக்க தெரியாத ஒரு மனுஷன், படித்ததே கிடையாது, எழுத படிக்க கூட தெரியாத ஒரு மனுஷனாக இருந்து, கடைசியில் அவருடைய தொழில் பிளம்பராக இருந்தார். பிளம்பராக அவர் வேலை செய்து எழுத படிக்க தெரியாத நிலைமையில் அப்படி இருந்தவர், அப்படி இருக்கும் பொழுது கடைசியில் கர்த்தர் அவரை ரட்சித்தார், ரட்சிக்கப்பட்டார். ரட்சிக்கப்பட்டவுடன் அவருக்குள் ஒரு ஆழமான விசுவாசத்தை ஆண்டவர் கொடுத்தார். அந்த நாட்களில் அதன் பிறகு அவருக்கு திருமணம் நடந்தது. அவருடைய மனைவி நல்ல படிப்பாளி, வேத கலாசாலையிலே படித்தவள், நல்ல பிரசங்கிக்கூடிய திறமை உள்ளவள், நல்ல படித்தவள். ஆச்சரியம் என்னன்னா, அவர் கல்யாணம் ஆன பிறகுதான் மனைவி மூலமாக தான் எழுத படிக்கவே கத்துக்கிட்டாராம். மனைவி கிட்ட தான் படிக்கிறதுக்கே கத்துக்கிட்டார். படிப்பறிவில்லாத மனுஷன், அப்படிப்பட்ட நிலைமையிலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டார். அவருடைய மனைவியை கர்த்தர் அப்படிப்பட்ட மனைவியை கொடுத்தார். அவர் மூலமாக தான் படிக்க ஆரம்பித்து வேத வசனங்களை நல்லா படிக்க ஆரம்பித்தார். அப்படி இருக்கும் பொழுது ஆண்டவர் அவரை ஊழியத்துக் கழைச்சார். அவருடைய மனைவி பல இடத்துல இவருக்கு நல்ல அந்த படிப்பறிவு இல்லாததுனால பேசுறதெல்லாம் ரொம்ப சாதாரணமாக தான் இருக்கும். அவருடைய மனைவி நல்ல வேத கலாச்சாரையில் படித்தவள், விஷயம் தெரிஞ்சவள், எழுந்த பிரசங்கம் பண்ண அழகா பிரசங்கம் பண்ணக்கூடிய திறமை உள்ள ஒரு பெண். ஆனா இவருக்கு அதனால் அவ்வளவு ஓடாது. ஆனால் இவருக்கு தெரிஞ்சதெல்லாம் எழுத படிக்க தெரிஞ்ச பிறகு அவர் தன் வாழ்க்கையில் செஞ்சதெல்லாம் வேத வசனத்தை படிக்க ஆரம்பிச்சார், படிக்க ஆரம்பிச்சார், படிக்க ஆரம்பிச்சார், படிச்சார், படிச்சார், படிச்சார். பைபிளை தவிர வர எதையுமே அவர் படிக்கல. படிக்க 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 படிச்சுட்டே இருந்தார். படிக்க கத்துக்கொண்டதே அவர் வேதத்தை படிக்கிறதுக்காக தான் என்ற ஒரு நிலைமைக்கு வந்தார். பைபிளே படிச்சார். அவரை பத்தி சொல்லப்படுது, யாராவது அவரை பார்க்க வந்தா கூட ஏதாவது பேசணும் வந்தா உடனே சொல்வாராம், ஒரு 1 hour பைபிள் படிக்கலாமா, படிச்சிட்ட அப்புறம் பேசலாமா அப்படின்னு வரான். ஏதாவது விஷயம் பார்க்க வரவங்கள ஒரு 1 hour பைபிள் படிச்சு நம்ம பேசுவோமே அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கிட்ட கொடுத்து பைபிளை கொடுத்து ஒரு 1 hour பைபிள் படிங்க அப்படின்னு வர, அவங்களும் 1 hour உட்காந்து பைபிள் படிக்கணும். இவர் உட்காந்துட்டு 1 hour பைபிள் படிச்சு முடிச்ச பிறகு அப்புறம் தான் சரி எதுக்கு வந்தீங்கன்னு அப்புறம் தான் கேட்பாராம். அந்த மாதிரி அப்படி வசனத்திலேயே நிறைஞ்சார். வசனத்திலே நிறைய 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 அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையாய் மாற ஆரம்பிச்சது. அந்த வசனம் அவருடைய வல்லமை, அந்த வசனத்தின் வல்லமை அப்படியே வெளிப்பட ஆரம்பிச்சது. அவர் மூலமாய் நடந்த காரியங்கள் ஏராளம். அவருடைய ஊழியத்தில் மாத்திரம் 27 பேரை மரணத்திலிருந்து உயிரோடு எழுப்பினதான சாட்சி இருக்குது. 27 பேரை செத்தவங்களை உயிரோடு எழுப்பியிருக்கிறார். அவருடைய கூட்டங்களில் நடந்த அற்புதங்களும் அதிசயங்களும் ஏராளம். மரித்தவர்கள் அனாவசியம் அவர் பல இடத்துல உயிரோடு எழுப்பியிருக்கிறார். ஒவ்வொரு அற்புதங்களும் ஒவ்வொரு விதமானது. நான் சபையில் அவரை பத்தி நான் பல இடத்துல சந்தர்ப்பத்தில் சொல்லியிருக்கிறேன். அவர் மூலமாய் மரணத்திலிருந்து எழுப்பப்பட்டவர்கள், கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ், அதாவது சிருஷ்டிப்பின் அற்புதங்கள், இதெல்லாம் சர்வசாதாரணமாக நடந்திருக்குது. படிப்பறிவில்லாத மனுஷன், படிக்க ஆரம்பிச்சதிலிருந்து பைபிளை மட்டுமே அவர் பார்த்திருக்கிறார். ஒரு முறை நான் முந்தி சபையில் இதை சொல்லியிருக்கேன். ஒரு முறை அவர் ரோட்டில் நடந்து போகும் பொழுது ஒரு மனுஷன், பிச்சை எடுக்கிறவன், 2 கால்களும் முடங்காலுக்கு கீழே இல்லாதவன், உட்கார்ந்து அவன் பிச்சை எடுத்துக் கொண்டிருக்கிறான். இவரை பார்த்த உடனே ஏதாவது பிச்சை கிடைக்குமான்னு கையை நீட்டி கேட்டிருக்கிறான். அவனை உத்து பார்த்திருக்கிறார். இவனுக்குள் ரட்சிப்பு கேட்டதான ஒரு விசுவாசம் இவனுக்குள் உண்டு. ஆண்டவர் இவனுக்கு ஒரு அற்புதம் செய்ய முடியும் என்பதை அவரால் உணர முடிஞ்சது. உடனே அவனை பார்த்து பிச்சை கொடுக்கல, அவர் பணத்தை எடுத்து கொடுத்தார். கொஞ்சம் நிறைய பணத்தை எடுத்து கொடுத்து நீ போய் ஷூ வாங்கிக்கோன்னார். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன ஷூ வாங்குன்றாரு? அவனுக்கு முழங்காலுக்கு கீழே காலே இல்லை, பாதமே இல்லை. பாதம் இல்லாதவன் போய் என்ன ஷூ வாங்குறது? காசு, ஒரு ஷூ வாங்குறதுக்கான காசு எடுத்து கொடுத்து நீ போய் ஷூ வாங்கு, ஷூ வாங்கிக்கணும். அவன் முழிக்கிறான். முழிச்ச உடனே இவர் ஆனால் அவர் அதே நேரத்தில் ரொம்ப கோவப்படுவாராம். தான் சொல்றதை ஒருத்தர் கேட்கலாம், பயங்கர கோபம் வரும். உடனே கோபம் நான் சொல்றேன் போய் ஷூ வாங்கு அப்படின்னாரான், மிரட்டினார். அவனுக்கு ஒன்றும் புரியல, என்ன இப்படி சொல்றாருன்ட்டு மடமடனா அப்படியே தவந்துட்டு பக்கத்தில் ஒரு ஷூ கடை இருக்கு தெருவோரத்துலேயே உள்ள போயிருக்கிறான். உள்ள போனோடனே ஷூ வேணும்னா கடக்கார இவனை ஏற இறங்க பார்க்கறான். இவன் என்ன ஷூ கேட்கறான், இவனுக்கு காலே இல்லை. இவன் எங்க ஷூ கேட்கறான், இவனுக்கு எதுக்கு ஷூ கேட்கறான், இவனுக்கு பாதமே இல்லை, காலே இல்லை, இவனை எது ஷூ கேட்கறான். உடனே எந்த அளவுன்னு கேட்கறான். இவனுக்கு அளவே தெரியாது, கால் இருந்தா தானே, பாதத்து இருந்தா தான் அளவு சொல்ல முடியும். எந்த அளவுன்னு கூட சொல்ல தெரியல, என்ன சைஸ் தெரியல, எனக்கு ஒரு ஷூ கொண்டு வா அப்படின்னா. உடனே அவன் கடக்காரனே சரி என்னமோ கேட்கறான் சொல்லிட்டு உள்ள போய் அவன் அவன் தோட்டத்தை பார்த்துட்டு உள்ள போய் ஒரு ஷூ எடுத்து ஒரு பேன் எடுத்துட்டு வரான். எடுத்துட்டு வந்து அவனை பார்க்கறதுக்குள்ள 2 காலம் அப்படியே வளர்ந்துருச்சு. உள்ள போய் ஷூ எடுத்துட்டு வந்து அவனை திரும்பி வந்து அவன் கிட்ட நிற்கும் போது 2 காலம் வளர்ந்துருக்குது. அவன் கொண்டு வந்த ஷூ சைஸுக்கு ஏற்ற மாதிரி கால் வளர்ந்துருக்குது. இப்படி கிரியேட்டிவ் மிரக்கிள்ஸ் எல்லாம் நடந்துச்சு. சாதாரண மனுஷன், எளிமையான குடும்பம், படிப்பறிவில்லாத நிலைமையில் இருந்தவர், ஆனால் வசனம் உள்ளே போக போக அந்த வசனம் அவருடைய வாழ்க்கையா மாறிச்சு. அந்த வசனம் அந்த வாழ்க்கையிலே அந்த வசனத்தின் வல்லமை வெளிப்பட ஆரம்பிச்சது. அங்கதான் ஆண்டவர் மகிமைப்பட ஆரம்பிச்சார். இது போல ஒவ்வொரு சம்பவங்களிலும் நடந்தது ஏராளமான சம்பவம். இன்றைக்கு ஆண்டவர் நமக்கு சொல்றாரு, வேத வசனம் ஒரு ஆவியின் பட்டயம், இது ஆண்டவருடைய பட்டயம், இந்த பட்டயமா நான் உன்னை மாத்த போறேங்கிறார். ஒன்னு வீசி கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமா மாத்துற, அது ஆண்டவருடைய பட்டயம், அது ஆண்டவருடைய முதல் பட்டயம். ஆண்டவருடைய இரண்டாவது பட்டயம் என்ன? வேத வசனம் தான் ஆண்டவருடைய இரண்டாவது பட்டயம். வேத வசனமாகவே நம்மை மாற்றுவார். அப்படின்னு என்ன அர்த்தம்? அந்த வல்லமையை அப்படியே நமக்குள்ளது வெளிப்படுத்த ஆண்டவர் விரும்புகிறார். வசனத்தின் வல்லமை என்னது என்பதை கர்த்தர் உலகத்துக்கு காட்ட விரும்புகிறார். அதை காட்டுறதுக்கு ஆண்டவருக்கு ஒரு நபர் தேவை. ஆமென். வசனத்தின் வல்லமையை காண்பிப்பதற்கு இன்னைக்கு கர்த்தருக்கு ஆட்கள் தேவை. அதை வைத்து அப்படிப்பட்ட நபர்களுக்கு தன் மூலமாய் தன் வல்லமையை காண்பித்து உலகத்தில் இருக்கிற ஜனங்களை கர்த்தர் சந்திக்க விரும்புகிறார். புறஜாதிகளின் தேசமாகிய நம்முடைய தேசத்தில், ஏராளமான தெய்வங்களை வணங்கிக் கொண்டிருக்கிற இந்த தேசத்தில், எத்தனையோ மந்திர சக்திகளை கொண்டு மாயவித்தைக்காரர்கள் செய்கிற காரியங்களுக்கு நடுவிலே ஆண்டவர் தன் வல்லமையை விளங்க பண்ண விரும்புகிறார். உலகத்தில் எத்தனையோ அசுத்தமான காரியங்கள் இருக்கிறது. எகிப்து தேசத்திலே மந்திரவாதிகள் ஏராளமான அற்புதம் செஞ்சாங்க. அதை மிஞ்சக்கூடிய ஒரு வல்லமை ஆண்டவர் மோசையை கொண்டு வெளிப்படுத்தும் போதுதான் எல்லாமே அங்கே கர்த்தர் மகிமைப்பட ஆரம்பித்தார். அது இந்த உலகத்தில் அப்படிதான் இருக்கும். எகிப்தில் நடந்தது போலதான் மந்திரவாதிகள் இருப்பாங்க எல்லாருக்கும். அதுக்கு மேல ஆண்டவர் தன் வல்லமை விளங்க பண்ணணும்னு நினைக்கிறார். அதுக்கு மேற்பட்ட வல்லமை தான் ஆண்டவருடைய வசனமாகிய பட்டயம் கொடுக்கிற வல்லமை. வசனத்தை நல்லா படிங்க. வசனம் என்பது கர்த்தருடைய பட்டயம். அந்த வல்லமை நமக்குள் வரும். நம்மையே கர்த்தர் தம்முடைய வசனத்துக்கு அடையாளமாக எடுத்து பயன்படுத்த போறார். அதனால இந்த நாட்களிலே ஆண்டவர் நம்மை பயன்படுத்த விரும்புகிறார். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தமான காரியம். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயமாக ஆண்டவர் மாற்றுவேன்கிறார். பராக்கிரமசாலி சாதாரணமாக இந்த கிதியோனை பராக்கிரமசாலியினார். அடுத்தது ஆண்டவர் சொன்னாரு, ஆண்டவர் அந்த கிதியோனுடைய பட்டயம் ஆண்டவருடைய பட்டயமா மாறிச்சு. ஆண்டவர் யாரு? பராக்கிரமசாலி இல்ல, பயங்கரமான பராக்கிரமசாலி. இப்ப அவருடைய கரத்தில் நம்ம வந்திருக்கிறோம். அவருடைய கரத்தில் இருக்கிறோம். அவருடைய கரத்தின் பட்டயம் ரெண்டு பட்டயம். ஒன்று வீசிக் கொண்டிருக்கிற சுடலொளி பட்டயம். மனுஷன் என்றைக்கும் பாவ வாழ்க்கை தொடராதபடிக்கு தடுக்கிறதுக்கு அந்த பட்டயம் யூஸ் பண்ணப்படும். இரண்டாவது வேத வசனமாகிய பட்டயம். இது உலகத்தில் தேவனுடைய வல்லமை விளங்க பண்ணி ஆத்துமாக்களை கத்தரண்டையில் இடுக்கக்கூடிய ஒரு வல்லமை நிறைந்த பட்டயம். ஆண்டவர் அதை செய்ய போறார். வசனத்திற்கு என்னை ஆண்டவர் சாட்சியாய் மாத்த போறார். ஆமேன். தேவனுடைய வார்த்தைக்கு என்னை சாட்சியாய் மாற்ற போறார். அந்த வசனம் எப்படிப்பட்டது என்பதை உலகத்திற்கு காண்பிக்கும்படி ஆண்டவர் நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஆமென். ஜெபிக்கலாம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்க்கலாம். க்ளோரி, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். அப்பா உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்ப்போம். ஆண்டவர் நமக்கு செய்கிற காரியம் இந்த ஆண்டு, இந்த முதல் ஆராதனையில் ஆண்டவர் நமக்கு இந்த வருஷத்திற்கான வாக்கு தத்தத்தை கொடுத்திருக்கிறார். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக மாற்றுவேன் என்பதுதான் ஆண்டவர் நமக்கு கொடுக்கிற வாக்கு தத்தம். உன்னை பராக்கிரமசாலியின் பட்டயத்திற்கு ஒப்பாக்குவேன். இந்த பராக்கிரமசாலி யார்? அந்த பராக்கிரமசாலி கிதியோனை பராக்கிரமசாலினார். ஆனால் கிதியோனுடைய பட்டயம் ஆண்டவருடைய பட்டயமாய் மாறும் பொழுது அந்த இடத்திலே சத்துருக்கள் சிதறடிக்கப்பட்டார்கள். இன்றைக்கு நம்ம கிதியோனுடைய பட்டயம் அல்ல, ஆண்டவருடைய பட்டயமாய் நாம் மாறுகிறோம். பயங்கரமான பராக்கிரமசாலியின் கரத்தில் இருக்கிற பட்டயமாக கர்த்தரை வைத்திருக்கிறார். இந்த பயங்கரமான பராக்கிரமசாலியாகிய ஆண்டவர் தன் கரத்திலே பட்டயத்தை வச்சிருக்கிறார். ரெண்டு விதமான பட்டயம். முதல் பட்டயம் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயத்தை வச்சு வச்சிருக்கிறார். அந்த சுடரொளி பட்டயம் வேதனையோடு பாவத்தோடு வாழ்கிறனுடைய வாழ்க்கையை குறுக்கிடுவதற்காக அது வைக்கப்படுகிறது. அந்த வாழ்க்கையை தடுப்பதற்காக வைக்கப்படுகிறது தான் இந்த வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயம். நம்முடைய நாட்டிலே ஒவ்வொரு நாளிலும் நரகத்தை நோக்கி ஏராளமான ஜனங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள், வேதனையோடு துக்கத்தோடு பயணித்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த வாழ்க்கையை குறுக்கிடுவதற்காகத்தான், அவர்களை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் இந்த பட்டயமாகி நம்மை கர்த்தர் தெரிந்து கொண்டிருக்கிறார். அந்த பாவ வாழ்க்கையை குறுக்கிட்டதை தடுத்து நிறுத்துவதற்காகத்தான் வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமாக ஆண்டவர் நம்மை வைத்திருக்கிறார். இந்த பட்டயம் பற்றி எரிகிறதான ஒரு சுடரொளி பட்டயம், கர்த்தருடைய அக்னியாகிய பரிசுத்த ஆவியானவர் எரிந்து கொண்டிருக்கிற ஒரு பட்டயம். எந்த பாவ மனுஷனையும் குறுக்கிட்டு தடுத்து நிறுத்தக்கூடிய வல்லமை பொருந்தின பட்டயம் தான் கர்த்தர் நம்மை அப்படியாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. சோத்திரம் ஆண்டவரே. ஆண்டவரே, என்னை ஒரு பராக்கிரமசாலி மட்டுமல்ல, ஆண்டவரே பயங்கரமான பராக்கிரமசாலியாகி நீங்க என்னை உடைய கரத்திலே பட்டயமாய் வைத்திருப்பதற்காக சோத்திரம். என்னை வீசிக் கொண்டிருக்கிற சுடரொளி பட்டயமாக என்னை வைத்திருப்பதற்காக சோத்திரம். ஜனங்களின் பாவ வாழ்க்கையிலே குறுக்கிடுவதற்காக தடுத்து நிறுத்துவதற்காக என்னை வைத்திருப்பதற்காக சோத்திரம் ஆண்டவரே. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், சோத்திரிக்கிறோம். தேங்க்யூ ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நன்றி அப்பா, நாங்கள் உமை சோத்திரிக்கிறோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நாங்கள் உமை சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம், சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. கர்த்தராகிய ஆண்டவர் இந்த நேரத்திலும் கூட அடுத்தபடியாக உம்முடைய கரத்தில் இருக்கிற அடுத்த பட்டயம் வேத வசனமாகிய ஆவியின் பட்டயத்தை வைத்திருக்கிறீர்கள். வேத வசனம் ஆவியாகவும் ஜீவனாகவும் வல்லமை நிறைந்ததாக இருக்கிறது. உம்முடைய வசனத்திற்குள் இருக்கிற வல்லமை எங்கள் மூலமாய் வெளிப்படும்படியாக அந்த ஆவியின் பட்டயமாக எங்களை நீங்க வைத்திருப்பதற்காக சோத்திரம் அப்பா. வசனத்திற்குள் இருக்கிற ஆவியின் ஜீவன் வல்லமை, அதற்கு எங்களை சாட்சியாக நீங்க தெரிந்து கொண்டிருக்கிறீர்கள். வசனத்தின் வல்லமையை உலகத்திற்கு காண்பிக்கும்படியாக எங்களை தெரிந்து கொண்டிருப்பதற்காக சோத்திரம். உடைய வசனம் எவ்வளவு வல்லமை உள்ளது என்பதை ஆண்டவரே இருளில் இருக்கிற ஜனங்களுக்கு காண்பிக்கும்படியாக ஆண்டவரே எங்களை நீங்க உடைய வசனமாகிய பட்டயமாகிய எங்களை வைத்திருப்பதற்காக சோத்திரம். உடைய பிள்ளைகள் ஒவ்வொருவரும் உடைய வார்த்தைகளினால் நிறைந்திருப்பார்களாக, உடைய வார்த்தைகளினால் நிறைந்திருப்பார்களாக. உடைய வார்த்தையின் வல்லமை ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலிருந்து வெளிப்படுவதாக. ஒவ்வொருவருக்குள்ளிருந்து உடைய வார்த்தையின் வல்லமை வெளிப்படட்டும் அப்பா. ஆண்டவரே ஒரு சிலருக்கு மட்டுமல்ல, ஒவ்வொருவரை கொண்டும் இந்த கடைசி நாட்களில் உடைய வார்த்தையின் வல்லமையை ஒவ்வொருவருக்குள்ளிருந்தும் கர்த்தர் நீங்க வெளிப்படுத்துகிற ஆண்டவராக இருக்கிறீங்க அப்பா. எங்கள் ஒவ்வொருவரையும் அப்படியே பயங்கரமான பராக்கிரமசாலியே எங்களை உடைய கரத்தில் இருக்கிற பட்டயமாய் எடுத்து பயன்படுத்துகிறதற்காக சோத்திரம். சோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே, உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே, உமக்கு நன்றி செலுத்துகிறோம். தேவரீர் எங்களை தாழ்த்தி ஒப்படைக்கிறோம்பா. இந்த வார்த்தைகள் எங்கள் வாழ்க்கைக்குள் வல்லமையான காரியங்களை உறுதியாக நிறைவேற்றி இந்த வருஷத்திலே துவக்கத்திலிருந்து ஆண்டவரே பாவத்திலே போகிற ஜனங்களை தடுக்கவும், உம்முடைய வல்லமையை வசனத்தின் வல்லமையை உலகத்திற்கு காண்பிக்கவும் எங்களை நீங்க தெரிந்தெடுத்திருப்பதற்காக சோத்திரம். ஒவ்வொருவரையும் இந்த வார்த்தைகளின்படியே நீங்க பயன்படுத்துங்க. இந்த வசனத்தை கேட்ட அத்தனை பேரையும் கர்த்த நீங்க எடுத்து பயன்படுத்துவதற்காக சோத்திரம். நீங்க மாத்திரம் மகிமைப்படுங்கப்பா. காத்துக்கொள்ளுங்க ஆண்டவரே, பொறுப்படுத்திக் கொள்ளுங்கப்பா. வழி நடத்துங்க, ஆசீர்வதிங்க. உமக்கு நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம் ஆண்டவரே. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். சகல துதிகன மகிமை யாவற்றையும் நாங்கள் உமக்கே செலுத்துகிறோம்.